ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம கடந்த வகுப்புகளில் 161 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இறுதியாக பார்த்த அந்த 161 ஸ்லோகத்தில் இப்போ எல்லாருடைய வாசனைகளும் அந்த மாயையில் தான் இருக்குது. அந்த மாயையில் இருக்கக்கூடிய வாசனைகளை நம்ம நேரடியாக பார்க்க முடியலைன்னாலும் அந்த நிலையில் ஈஸ்வரனுடைய சர்வஜ்ஞத்துவத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி எதிர்வாதி ஒரு கேள்வி கேட்டான். அப்போ வந்து வித்யாரண்யர் அதற்கு என்ன யுக்திபூர்வமான பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது அது இப்போ அடுத்த ஸ்லோகம் 162 தெரிய வரும். அது என்னன்னு பார்ப்போம். வாசனானாம் பரோட்சத்வாத் சர்வஜ்ஞத்வம் ந கீஷ்யதே சர்வ புத்திஷு தத் திருஷ்டுவா வாசனாஸ் அனுமீயதாம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 162 வாசனைகள் வந்து நேரடியாக நம்முடைய புலன்களுக்கு புலப்படாதவையாக இருப்பதினால ஈஸ்வரனுடைய சர்வஜ்ஞத்துவம் கண்களால் காணப்படுவதில்லை. ஆனால் எல்லா புத்திகளிலும் அவற்றின் விளைவுகளை கண்டு அந்த வாசனைகளை அனுமானிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது எதிர்வாதி பூர்வபக்ஷி என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, இப்போ நமக்கு சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அப்படிங்கிற பதிவுகள் நமக்குள்ளே இருக்கு. அது வந்து எல்லாம் எங்கே இருக்கு? நம்முடைய காரண சரீரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும்போது உள்ளே ஒடுங்கிடும். அது தினசரி பதிவுகளும் இருக்கும், இந்த பிறவியினுடைய பதிவுகளும் இருக்கும், முற்பிறவியினுடைய பதிவுகளும் இருக்கும். எல்லாமே அந்த காரண சரீரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சஞ்சித கர்மாவில் இந்த காரண சரீரத்தில் நம்முடைய வாசனைகள் பூரா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து நம்முடைய அனுபவத்துக்கு நேரடியாக தெரியுமானா? எப்படி தெரியும்? நம்ம கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியுமானா? முடியாது. அதை வச்சுக்கிட்டு ஈஸ்வரனுடைய சர்வஜ்ஞத்துவம் வந்து கண்களால் காணப்பட முடியல அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம சர்வஜ்ஞத்துவத்தை ஈஸ்வரனுடைய அந்த தனித்துவமான அந்த திறமையை அந்த தன்னிருப்பை குறைந்து மதிப்பீடு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா புத்திகளிலும் சர்வஜ்ஞத்துவமாகிய ஈஸ்வரன் பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ அந்தந்த ஜீவராசிகள் வந்து வாழுகின்ற வாழ்க்கையினுடைய விளைவு தான் இங்கே அதனுடைய வாசனைகளை காட்டி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வாசனைகளை பார்க்க வேண்டாம், அவங்க வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும் அவங்க வாசனைகள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அனுமானிக்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து பயங்கரமான கெட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடைய வாசனை எப்படி இருக்கும்? கெட்டது தான் இருக்கும். அவன் ஏற்கனவே பூர்வ சம்ஸ்காரங்களில் நிறைய கெட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கெட்டதுலேருந்து நிறைய கெட்டதை வெளியே எடுத்து எடுத்து கெட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே அவனுடைய வாசனைகள் தெரியும். நீங்கள் போய் அந்த வாசனை எங்கே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பார்க்க வேண்டாம். வாழ்கிற வாழ்க்கையை வச்சே ஒவ்வொருத்தரும் இப்படி தான், இவங்க வாசனைகள் இப்படி தான் அப்படின்னு கண்டிப்பாக அனுமானிக்க முடியும் என்பதை இங்கே சொல்கிறாரு. இந்த இடத்துல எல்லா புத்திகளிலும் அவற்றின் விளைவுகளை கண்டு அந்த வாசனைகளை அனுமானிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் 162 சொல்கிறார். அதுதான் வாசனானாம் பரோட்சத்வாத். அதாவது வாசனை அப்படிங்கிறது கண்களால் காணக்கூடிய பொருள் கிடையாது. அது மனதனுடைய ஆழத்தில் கர்ம அனுபவங்களால் உருவான ஒரு சூட்சமமான பதிவு. அதனால் அது பரோட்சமாக நம்ம நேரடியாக நம்முடைய புலன்களுக்கு எட்டாதது. மேலும் அது கண்களுக்கு புலப்படாதது, காற்றை போன்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த காற்று மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, காற்றை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் மரம் கிளைகள் அசைவதனால காற்றடிக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றோமோ, அப்போ காற்று இருக்குதுங்கிறதுக்கு எது நமக்கு ஆதாரமாக இருக்குது? அந்த இலைகள் கிளைகள் அசைகிறத வச்சுக்கிட்டு ஓ இந்த இடத்துல காத்தடிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விளைவுகளை வச்சு இவங்க வாசனைகள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் இங்கே சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குது. அப்போ அதனால் நம்ம வாசனை தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழும்போதே வாசனைகள் தெரியும். அப்போ நம்ம நல்லதை நோக்கி போகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல வாசனைகள் இருக்குது, கெட்டதை நோக்கி போகிறோம்னா கெட்ட வாசனைகள் இருக்குது. இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி சர்வக்னத்துவம் தீக்ஷதே அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு இல்லையா, அதாவது ஈஸ்வரனுடைய சர்வக்னத்துவத்தை சாதாரண புலன்களால் நாம் பார்த்து அளவிட முடியாது. மேலும் அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய சர்வக்னத்துவத்தை வந்து ஒரு ஆய்வுக்கூடங்களில் கொடுத்து பரிசோதிக்க முடியாது. ஏனென்றால் அது வாசனைகளின் காரணநிலைகளை சார்ந்தது, அதனால் அது பிரத்யட்ச பொருளாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்புறம் அடுத்த லைன்ல சொல்றாரு, சர்வ புத்தி ஷூ திருஷ்டுவா, அந்த வாசனைகள் நேரடியாக நம்முடைய புலன்களுக்கு தெரியாவிட்டாலும் அவற்றினுடைய விளைவுகள் தெளிவாக தெரிகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ ஒருத்தர் வந்து இசையை அதிகமாக விரும்புகிறாரு அப்படின்னா அவருடைய வாசனை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றொருவர் வந்து வேதாந்தத்தை ரொம்ப விரும்புகிறாருன்னா அவருடைய வாசனை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் வியாபாரம் பண்ணிக்கிட்டே விவகாரத்தில் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய வாசனை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய புத்தியில் பல்வேறுபட்ட செயல்களை அவரவர்களுடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ இதுதாங்க வாசனைகள் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் அவங்க சம்ஸ்காரங்கள் வாசனைகள் இருக்குங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்போ வாசனாஸ் அனுமீயதாம் அப்படிங்கிற வார்த்தை போட்டார் இல்லையா, அப்போ இங்கே அனுமானத்தை வித்யாரண்யர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புகையை பார்த்து அங்கே நெருப்பு இருக்குங்கிறத நம்ம எப்படி அனுமானிக்கிறோம். இப்போ எங்கேயோ ஒரு மலை மேலே புகை போயிட்டு இருக்கு, நம்ம கீழே இருக்கிறோம், ஆனால் மேலே புகை போய்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஓ அங்கே ஏதோ நெருப்பு பிடிச்சி எரியுது போல் இருக்கு, அதனால தான் புகை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அது எந்த அடிப்படையில், கண்டிப்பாக நெருப்பு இருந்தால் புகை வரும், அப்போ புகை இருந்தால் அங்கே கண்டிப்பாக நெருப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறத ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அங்கே கண்டிப்பாக நெருப்பு இருக்கும்னு சொல்லி நம்ம புத்தியினால தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே, இங்கே புத்தியினுடைய செயல்பாடுகளை பார்த்து அதன் பின்னால் இருக்கின்ற வாசனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர்றாரு. அப்போ இப்படி தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே இந்த ஆலமர ஓமானம்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய விதை வந்து நமக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா எல்லாம் சின்ன சின்னதாக உள்ளே இருக்கும், ஆனால் மரம் பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் மரம் இருக்கிறதுனால அங்கே ஒரு காலத்தில் விதை இருந்திருக்க வேண்டும் என்று நம்ம அனுமானிக்கிறோம். ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய மரம் வரணும்னா சும்மா வருமா, ஒரு விதையில இருந்தாலும் வந்திருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல ஒரு விதை இருந்திருக்கணும், அந்த விதையில இருந்து தான் அந்த மரம் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் இங்கே புத்தி செயல் நம்முடைய பண்பு நலன்கள் நம்முடைய அறிவாற்றல் நம்முடைய விருப்பம் வெறுப்பு எல்லாமே நம்முடைய வாசனைகள் இருக்கிறதுனால தான் வெளிப்பட்டு கொண்டு இப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத இந்த 162 ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த 162 ஸ்லோகத்தை ஒரு சுருக்கமாக பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம்னா, வாசனைகளை வந்து நேரடியாக நம்முடைய புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் சூட்சமான காரணங்கள். அதுவே நாம் அந்த வாசனைகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, நம்ம எப்படிலாம் வேலை செய்கிறோம், என்னென்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோம், எதை நம்ம அதிகமாக விரும்புகிறோம், எதை நாடுறோம் அப்படின்னு நம்மளை வாழ்க்கையை வாட்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். ஒருத்தருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டு வந்து மணியிலேயே இருக்கும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா இல்லை அந்த பாண்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இந்த பிஸ்னஸில் போட்டு மல்டிபிள் பண்ணலாமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் மைண்டு வந்து மணி மைண்டடாகவே பணத்தை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ அந்த பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் வேறு ஏதாவது கவிதை எழுதி கொடுங்கன்னா எழுதி கொடுப்பாரா, கடப்போய் எனக்கு கவிதை எழுதுறதுக்கெல்லாம் இப்போ நேரமா இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்கிருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் துரத்தி விட்டுருவாரு. அப்போ ஒரு கவிஞன் கிட்ட போய் பாருங்களேன், அவன் உடனே அழகான கவிதை எழுதி கொடுப்பான். அவங்ககிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியாது. அப்போ இது மாதிரி நீங்கள் கம்பேரிஷன் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் யார் யார் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க எதை தேடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை வைத்தே நாம் அவங்களுடைய சம்ஸ்காரங்களை வாசனைகளை கண்டுபிடித்து விட முடியும், அவர்களுடைய செயல்களை வைத்தே கண்டுபிடித்த முடியும் என்பதை இங்கே பார்க்க முடியுது. அப்போ காரியத்தை வைத்து காரணத்தை அனுமானிப்பது தான் இங்கே வேதாந்தத்தினுடைய யுக்தி என்பதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஈஸ்வரனுடைய சர்வக்னத்துவம் மாயையில் ஒடுங்கியுள்ள அனைத்து வாசனைகளையும் சார்ந்ததாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே பிரத்யட்சம் அனுமானம் சுத்தி ஆகிய மூன்றும் தத்தம் எல்லைக்குள் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன என்பதையும் பார்க்கிறோம். அப்ப அப்படிதான் இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு வாசனைகளை பற்றியும் சர்வக்னத்துவத்தை பற்றி புரிய வைக்குது என்பதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி பிருகதாரண்ய உபநிடதத்துல இந்த கர்ம வாசனையினுடைய தொடர்பை நினைவூட்டுகின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யதாகாரி யதாச்சாரி ததா பவதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவன் எவ்வாறு செயல்படுகிறானோ எவ்வாறு நடக்கின்றானோ அவ்வாறே அவன் ஆகின்றான் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை பிருகதாரண்ய உபநிடதத்துல பார்க்க முடியுது. அப்ப இதை வந்து அஷ்டாவக்கர கீதை எடுத்துக்கலாம். அஷ்டாவக்கர கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கீதை, அந்த கீதை நல்லா சொல்லி கொடுக்கும். எப்படின்னா, உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவே, உன் மதி எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அப்படிங்கறத அஷ்டாவக்கர கீதை சொல்லி கொடுக்கும். சராசரி மனிதர்களுடைய பழமொழி என்ன சொல்லும், உன் எண்ணம் போல் வாழ்க்கை, உன் மனம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்ப அவங்கவங்க வாழ்க்கை என்பது அவரவர்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அவரவருடைய வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாழுகின்றார்கள். அந்த வாழ்க்கையை இன்னொருவருடைய வாழ்க்கை போல மாற்றி கொள்ள முடியாது. ஏ வாசனைகள் விடாது, அந்த வாசனைகள் வந்து அவங்களை இப்படித்தான் வாழ வைக்கும். அது உள்ளிருந்து கிளம்பி கிளம்பி அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த பதிவுலேயே நிக்க வச்சு அதுலதான் ஆர்வம் இருக்கிற மாதிரி அவங்கள மடை மாற்றி கொண்டு போவோம். அப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாசனைக்கு தகுந்த வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்துல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இது 162வது ஸ்லோகம். அப்ப இங்க அத்வைத வேதாந்தத்தின் தர்க்கத்தை ஒரு எல்லைக்குள் பயன்படுத்த முடிகிறது என்பதை பார்க்கிறோம். வித்யாரண்யர் வந்து வாசனைகள் பிரத்யட்சமாக புலப்படுவதில்லை என்பதற்காக அவற்றை மறுக்க வேண்டாம் என்று கூறுகிறார். மாறாக புத்தியின் பல்வேறு வெளிப்பாடுகளை வைத்து அவற்றுக்கு பின்னால் உள்ள வாசனைகளை அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். அப்ப இதன் மூலமாக ஈஸ்வரனின் சர்வக்னத்துவம் என்பது அனுபவ உலகில் ஒவ்வொரு யுக்திக்கும் அடிப்படையாக இருக்கும் காரண வாசனைகளை முழுமையாக உள்ளடக்கிய சமஷ்டி மாயையுடன் தொடர்புடைய விவகார உண்மை என்பது தெளிவாகிறது என்பது இங்க பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விலகுகின்ற நிருபாதிக பிரம்மம் என்ற அந்த தூய அறிவானது வாசனைக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. அது பாரமார்த்திக சத்தியமாகவே எப்போதும் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் நல்லது வருது, ஏன் கெட்டது வருது, ஏன் அதிகமா கெட்டது வருது, நல்லதுதான் நான் எதிர்பார்த்து போறேன் ஆனா எனக்கு கெட்டதே வருது, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அதிகமா கெட்டத விஷயத்தை நோக்கி போயிருக்கு. அப்ப அதெல்லாம் நமக்கு திரும்ப வரணும் இல்லை, எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை பண்ண முடியும். விதைச்சது என்றைக்கும் வீணாக போகாது. நீங்க பூமிக்குள்ள வந்து ஒரு விதையை வச்சிட்டீங்கன்னா அது மண்ணுக்குள்ள அப்படியே உறங்கிட்டு இருக்கும். அந்த சரியான காலம் கணிஞ்சு வரும்போது மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும், அந்த சூரிய ஒளி எல்லாம் கலந்து வரணும். வந்தாதான் அந்த விதையானது அந்த பக்குவத்தை அடையும், விளைச்சலுக்கு தயாராகும். அப்போ அந்த சூழ்நிலைகள் தயாரான உடனே விதையானது விளைச்சல் ஆகி வெளியே வருவது போலவே நம்மிடத்துலையும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற வாசனைகள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் அந்த சரியான தருணம் வரும்போது வெளிப்படும். அப்போ அந்த நிலையில நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை நம்ம வந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அது பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகள் நம்முடைய கர்மா, பிராரப்த கர்மா, அதுல உள்ள இருக்கு, பதிவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் இங்க நியதி, அதாவது ஈஸ்வர நியதிக்குள்ள நம்ம செஞ்சதை அறுவடை பண்ணித்தான் ஆகணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்ப எதை நாம விதைச்சிருக்கோமோ அதை அறுவடை பண்ணாம தப்பிக்க முடியாது. அதுதான் வாசனைகள் வடிவா வெளிப்படுது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல தெளிவா புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஸ்லோகம் 163 சொல்றாரு, விஞ்ஞானமயா முக்கியேசு கோசேஸ் வன்யத்ர சைவகி அந்த திஷ்டந்தி நியமதி தேனாந்த அந்தர்யாமிதாம் பிரஜேத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த விஞ்ஞானமய கோசம் போன்ற எல்லா கோஷங்களிலும் அந்த அனைத்து பொருள்களிலும் உள்ளிருந்து நியமிப்பவன் என்பதால் அவனை அந்தர்யாமி என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அதாவது விஞ்ஞானமய கோசம் போன்ற முக்கியமான எல்லா கோஷங்களிலும் உள்ளிருந்து ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, பஞ்ச கோஷங்களுக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்கு, அதுதான் அந்தர்யாமி. அந்த விஷயத்தை இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல 163. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல் லைன்லேயே சொல்றாரு பாருங்க, விஞ்ஞானமய முக்கியேசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. விஞ்ஞானமய முக்கியேசு கோசேசு. அப்ப வந்து விஞ்ஞானமய கோசத்தை முதல்ல இங்க குறிப்பிடுறார். அதாவது ஜீவனின் கர்த்திருவமும் போக்திருத்துவமும் அகங்காரமும் முடிவெடுக்கின்ற சக்தியும் எல்லாமே எங்கிருக்கு, நம்ம இடத்துல இருக்கிற புத்தியிலிருந்து தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சுய அறிவுங்கிறது எப்படின்னா பிரதிபிம்பிக்கின்ற புத்தியில நம்ம வந்து இங்கே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வியாபகாரிக சத்தியத்தில் நாம் தனித்த ஜீவனாக நம்மளை பாவித்து கொண்டு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் நம்முடைய தனித்துவமான புத்திசாலித்தனத்தினுடைய அடிப்படையில் இருப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தனித்துவமான புத்திசாலித்தனம் என்று நாம் அபிமானிக்கிற விஷயம் எங்கே வந்து நம்மளை வச்சிருக்கு அப்படின்னா, நானே இதை செய்கின்றேன் என்ற கர்த்தாவுடைய அபிமானம் கர்த்தத்துவம், அப்புறம் நான் தான் இதை அனுபவிக்கின்றேன் என்ற போக்தா போக்திருத்துவம், அப்புறம் இது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் அது வந்து மமகாரம், அப்புறம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம், இது எல்லாமே நம்ம முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கு இல்லையா. அந்த சக்தி எங்கிருந்து வருது, நம்முடைய புத்தியில்தான் வெளிப்படுகின்றன. அதனால அந்தர்யாமித்துவம் என்பது முதலில் விஞ்ஞானமய கோசத்தின் மூலம்தான் வெளிப்படுகிறது. அப்ப அந்த விஞ்ஞானமய கோசத்தின் மூலமாக நான் அப்படின்னு வெளிப்படக்கூடிய அந்த ஒரு அறிவு தன்மை உண்மையில் அந்த பேரறிவின் பிரதிபிம்பம் தான். ஆனா அது நமக்கு தெரியல, நமக்கு தெரியாததுனால நாம் என்ன பண்ணிட்டோம்னா நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்தை பாடி மைண்ட் மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்பதாக நம்ம அபிமானித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்றோம். அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வருது. இதெல்லாம் வருது, அகங்காரம் மமகாரம் கர்த்தா போக்தா எல்லாமே வந்துடுது. அப்ப இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அப்ப இதுதான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டிட்டு அந்யத்ர சைவா அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அதாவது ஈஸ்வரன் வந்து புத்திக்குள் மட்டும் இல்லை, அவர் மனோமய கோஷத்துல, பிராணமய கோஷத்துல, அன்னமய கோஷத்துல, ஆனந்தமய கோஷத்துல மட்டும் இல்லை, எல்லா ஜீவர்களிலும் எல்லா பொருள்களிலும் உள்ளிருந்து அவற்றை ஒழுங்குபடுத்துகிறார் அப்படிங்கிறது தான் ஈஸ்வரனுடைய நியதி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதனால் அவர் அந்தர்யாமியாக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்து அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதனை மட்டும் சார்ந்து இருப்பதில்லை, எல்லா ஜீவராசிகளிலும் இருக்குது. அப்போ நம்ம இந்த அந்தர்யாமிங்கிறத நம்ம போன தடவை பார்த்தோம். எப்படி பார்த்தோம், புத்தியில் பிரகாசிக்கின்ற சிதாபாசன் சித்து ஆபாசம் தான் இங்கே நமக்குள்ள அறிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ அப்படி தான் அதை வந்து அந்தர்யாமி சிதாபாசன் என்றெல்லாம் பல பெயர்களை நம்ம அழைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரார். அந்த அந்தர்யாமிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து மனிதர்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு அறிவு தாவரத்திலிருந்து எல்லா உயிர்களிடத்துலையும் அந்த நான்ங்கிற அந்த தன்னுணர்வு இருக்கும். ஆனால் அந்த நான்ங்கிற தன்னுணர்வை எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய உடல் மனம் சார்ந்து தான் பற்றுறோம். மனிதனும் அப்படி தான் நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம், இந்த உடல் மனம் சார்ந்து நான் என்று பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த படைப்பில் ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் இந்த நானுங்கிற அபிமானத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜீவராசிகளில் எந்த ஒரு ஜீவராசி வந்து பற்று விட்டு அந்த உண்மைத்தன்மையை உணர முடியும், மனிதன் மட்டும்தான் உணர முடியும், வேற எந்த ஜீவராசிகளும் உணர முடியாது. இப்போ அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதனை மட்டும் சார்ந்து இல்லை, இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் உண்மையாகவே இருக்கிறது, காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்ததுல அந்தஸ்திஷ்டன் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு இல்லையா, அந்த அந்தர்யாமி பிரமாணத்தினுடைய சாராம்சம். அப்போ ஈஸ்வரன் வந்து வெளியிலிருந்து கட்டளையிட்டு ஒரு ஒரு காரியத்தை நம்மளை செய்யுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அவர் ஒவ்வொரு பொருளின் உள்ளார்ந்த ஆதாரமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தின் இயக்கத்தை இயக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னா நம்ம உடம்புல பட்டு பிரதிபிம்பிக்கின்ற அந்த அறிவு தான், அது நம்ம மூலமாக சித்த ஆபாசனாக வெளிப்பட்டு புத்தியில் பிரகாசிக்குது. அப்போ அது புத்தியில் பிரகாசிக்கும் போது அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமாக இருக்கிற இந்த உடலும் மனசும் நல்லா இருந்ததுன்னா நல்ல விதமாக பிரகாசிக்கும், சரியா இல்லைன்னா அறகுறையாக பிரகாசிக்கும். இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஈஸ்வர தன்மை உங்ககிட்ட நல்லா பிரகாசிக்கணும்னா நீங்கள் பியூர் ஆகணும். அப்போ நீங்கள் பியூர் ஆகிட்டா நீங்கள் ஈஸ்வர நியதிக்குள்ளே போக முடியும். அப்போ உங்களுக்கு நல்லதெல்லாம் வரும். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த புரிதலெல்லாம் உங்களுக்குள்ளே மேலோங்கும். ஏன்னா அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளே அந்த நியதி மாறாமல் இருக்கிற அந்த இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆனா நாம வந்து நம்ம பாடி மைண்டை தூய்மைப்படுத்தாம நாம வந்து நான் செய்கிறேன்ங்கிற அந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்றோம். அப்ப அது நம்முடைய தனித்துவமான புத்திசாலித்தனமா மாறும். அப்ப இது என்னுடைய திறமை அப்படின்னு நம்ம மைண்ட் நினைக்கும், அதனால நம்மளை மாட்ட வச்சிரும், அதனால நமக்கு சுக துக்கங்கள் வரும். இப்படிதான் இங்க நம்ம வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம எல்லாமே இத படைச்சு சொல்லியாச்சு. இப்ப நீங்க இதுல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிற வழியும் சொல்லி கொடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி அப்படியே வருது, அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்தது நியமயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது அவர் தான் நீங்க நியமிக்கிறார் அப்படின்னா அது கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிற பொருளா எடுத்துக்க கூடாது. அதாவது அந்த அந்தர்யாமியா இருந்து கொண்டு அவர் ஒவ்வொன்று நியமிக்கிறார் அப்படின்னா இந்த இயற்கையின் நியதிகளை நிலைநிறுத்துவதாக பார்க்கணும். அப்புறம் கர்ம பல ஒழுங்கை வந்து சரியாக காக்கின்றார் என்று பார்க்கணும். அப்புறம் காரண காரிய சம்பந்தத்தை சரியாக இயங்க வைத்தல் என்று பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு உபாதியும் தன் தன்மைப்படி செயல்பட வழிவகுக்கின்றார். இப்படிதான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஈஸ்வரன் இயங்குகிறான் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரன் இங்க நியாமகர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதைதான் இந்த இடத்துல மீண்டும் வலியுறுத்துறார். தேன அந்தர்யாமி தாம் ரஜேத் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. அதாவது ஸ்ருதி வந்து அவரை அந்தர்யாமி என்று அழைக்கிறது. இது வந்து ஒரு புதிய குணம் இல்லை, சர்வஜ்ஞத்துவத்தின் இயல்பான வெளிப்பாடு தான் இப்படி அந்தர்யாமித்துவம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவற்றின் உள்ளார்ந்த ஒழுங்கையும் தாங்குபவராக இருக்கின்றார், அவரே ஈஸ்வரன், அவரே அந்தர்யாமி என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க அந்தர்யாமி அந்தர்யாமிங்கிற வார்த்தையே இங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த அறிவு தான். ஆனா அந்த அறிவு வந்து ஒரு சுய அறிவா இருந்து நமக்குள்ள இருந்து பிரகாசிக்க விரும்புறது எப்படி பார்க்கணும், ஏதோ உள்ள வந்துடுச்சு அதனால பிரகாசிக்குதுன்னு பார்க்காம இந்த பாடி மைண்ட்ல பட்டு பிரகாசிக்குது அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து துவைதிகள் கிடையாது, அதாவது புரியாம வந்து பாடம் படிச்சோம்னா அந்தர்யாமின்னா ஏதோ நமக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தி புரிஞ்சுக்குவோம். ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. அந்தர்யாமி அப்படின்னா இந்த பாடி மைண்டுங்கிற அந்த ஊடகத்துல பட்டு பிரதிபிம்பிக்கிற ஒரு விஷயத்தை பண்றதுதான் அந்தர்யாமி. அதுதான் நான் உதாரணம் எப்படி சொன்னேன், கண்ணாடி, நீங்க சூரியன் வானத்தில் இருக்கு, இப்ப சூரியனுடைய ஒளி உங்க கண்ணாடியில பட்ட உடனே நீங்க அந்த ஒளியை பிரதிபிம்பிக்க வைக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து தற்காலிகமா கண்ணாடியா மாறிட்டதா கற்பனை பண்ணிக்கீங்க, நீங்க வந்து கண்ணாடி, நீங்க பூமியில இருக்கீங்க, மேல இருந்து சூரிய ஒளி உங்க மேல படுது, பட்ட உடனே உங்க கிட்ட இருந்து அப்படியே கண்ணாடியில அந்த ஒளி வெளிப்படுது, அந்த சூரிய ஒளி பட்டு பிரதிபிம்பிக்குது. பிரதிபிம்பிச்ச உடனே அந்த ஒளி உங்க சொந்த ஒளியா உங்க சுய ஒளியா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி வாங்கிதான் நீங்க பிரதிபிம்பிக்கிறீங்க. அப்ப உங்களுடைய வேலை என்ன? வெறும் பிரதிபலிக்கின்ற கண்ணாடி, அவ்வளவுதான். அதை மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். நீங்களா வந்து சுயமா அந்த ஒளியை உற்பத்தி பண்ண முடியுமா? சூரிய ஒளி மாதிரி ஒரு ஒளிய உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப இது மாதிரி நீங்க கண்ணாடியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப அப்படியே மாத்தி போடுங்க. மாத்தி போடுறது என்ன? ஆத்மா என்பது ஒரு சுய ஒளி, சுயம் பிரகாச ஒளி, அது எங்கும் எதிலும் வியாபித்து பிரகாசித்து கொண்டிருக்கு. அதை பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமா இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? பியூரா இருக்கிறீங்களா, பியூரிட்டி இல்லாம இருக்கீங்களா? அது உங்களுக்கு நீங்களே சுய விசாரம் பண்ணிக்கணும். கண்ணாடி இருக்கும், ஆனா கண்ணாடியில அழுக்கு இருக்கா அழுக்கு இல்லாம இருக்கா? அழுக்கு இல்லாம இருந்தா நல்ல ஒளி வெளிப்படும், அழுக்கா இருந்தா கண்ணாடியில இருந்து அறகுறையான ஒளி வெளிப்படும். அப்போ அறகுறையான ஒளி வெளிப்படுவதற்கு காரணம் சூரியனா கண்ணாடியா? கண்ணாடி. அப்ப நல்ல தெளிவான ஒரு ஒளி அதுல இருந்து வெளிப்படுதுன்னா அதுவும் கண்ணாடி தான். அப்ப அதே மாதிரி இங்க மனிதர்கள்ல நல்ல ஒரு ஒளி, அந்த அறிவு ஒளி வாங்கி அப்படியே வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற பிரதிபிம்ப வெளிப்பாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஞானிகள். ஆனா அந்த தூய அறிவு ஒளியை தன்னுள் வாங்கி பிரகாசிக்க தெரியாமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் அஜ்ஞானிகள். இப்படிதான் ஞானிக்கும் அஜ்ஞானிகளுக்குள்ள வித்தியாசத்தையும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் வேறுபாடு. ஏன்னா நீங்க அந்தர்யாமி அந்தர்யாமின்னா எல்லாருக்குள்ளேயும் தான் அந்தர்யாமி இருக்கிறாங்க. எறும்புலையும் அந்தர்யாமி இருக்கு, யானையிலையும் அந்தர்யாமி இருக்கு, அந்தர்யாமி இல்லாத இடமே கிடையாது. அதை தானே உங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கிருஷ்ணபுடைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. அதுல வந்து இப்ப பகவத்கீதை அல்லது வேற ஏதாவது புக்குங்க எல்லாம் போய் நீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லா உடலுக்குள்ள கிருஷ்ணன் படமா போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு எறும்புலையும் கிருஷ்ணன் இருப்பாரு, ஒரு யானைகளையும் கிருஷ்ணன், மனிதனிலையும் கிருஷ்ணன், பார்க்கும் இடம் எங்கும் கிருஷ்ணனே. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து துவைதிகளா இருக்கிறதுனால கிருஷ்ணன் தனக்கு வேறாக இருக்கிறான் என்று இருமைகள்ல வழிபாடு பண்ணி அந்த இறைவன் தான் உனக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த இருமைகள்ல நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒருவரின் நிலை பக்தி தான். தனக்கு வேறாக இருக்கின்ற இறைவனை வணங்குகின்ற தாசன், தலைவன், இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாச மார்க்கத்துல போகக்கூடியவங்க அவங்க எல்லாம். ஏன்னா மார்க்கங்கள் நான்கு இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ அந்த தாச மார்க்கத்துல போகிறதுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா நாம்பெல்லாம் வந்து இங்க அப்படி இல்லை. அத்வைத வேதாந்தம் வந்து சரியை கிரியை யோகத்துக்கு அப்புறம் ஞானத்துக்கு வந்துடுச்சதுனால இங்க நம்ம திருப்பி கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கி எனக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், அவன் ஏதோ எனக்கு வெளியிருந்து அருள் புரியணும் அப்படி இப்படின்னு கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ இங்கே அந்தர்யாமி என்பது வந்து சாட்சி பொருளில் மட்டுமல்ல, விவகார நிலையில மாயை உபாதியுடன் இருக்கின்ற ஈஸ்வரன் அனைத்து உபாதிகளிலும் உள்ளார்ந்த நியமகராக விளங்குகிறார் என்பதை எப்படி பார்க்கணும்னா பட்டு பிரதிபிம்பிக்கிறார் என்று புரிஞ்சுக்கணும். பரமார்த்த நிலையில அவரே பிரம்மமாக இருக்கிறார். அப்ப இங்க நியமிப்பவன் நியமிக்கப்படுபவன் என்ற இருமைகள் இங்க கிடையாது. அந்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பொம்மலாட்டம் நடக்குது. பொம்மலாட்டத்துல வந்து நிறைய பார்வையாளர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லோரும் அந்த பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொம்மைகள் எல்லாம் தானாகவே நடனம் ஆடுகின்றன அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, அந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவன் வந்து பின்னாடி கைத்து கட்டி கண்ணுக்கு தெரியாத லேசான ஒரு நூலை கட்டி ஸ்டேஜில் மேலே நின்றுக்கிட்டு இருப்பான். அவன் விரல் அப்படி விரலை முன்ன பின்ன அப்படி கீழே மேலே விரலை நகர்த்தின உடனே கீழே இருக்கிற பொம்மை கையை காலை தூக்கிட்டு ஆடும். அப்போ குழந்தைங்க எல்லாரும் பார்க்கும்போது ஆஹா பொம்மை பாருங்க இவ்வளோ அழகாக ஆடுது, கை ஆட்டுது, கால் ஆட்டுது அப்படின்னு அந்த பொம்மையை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா பொம்மலாட்டம் நிகழ்ச்சியில். ஆனால் உண்மையை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், அந்த பொம்மைங்க தானா ஆடுமா? தானா ஆடாது. அதை ஆட்டுவிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் பொம்மலாட்டம் செய்கின்ற பொம்மலாட்ட ஆட்டத்துக்கான அதிபதி. அதையே தான் இங்க நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஈஸ்வரன். நாமெல்லாம் ஆக்சுவலா பொம்மைகள் தான், டாய்ஸ் தான். ஆனா நம்ம உடம்புக்குள்ள அந்த விஷயத்தை அவன் ஒரு சூட்சமான ஒரு நூலை உள்ள விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். நாமெல்லாம் கையை கால தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு எப்படி தெரியுது, நாமளே ஆடுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், அல்லது பாக்குறவங்க அழகா ஆடிக்கிட்டு இருக்காருன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா உண்மை என்ன, பாக்குறவங்களும் கண்ணு ஏமாத்துது, நமக்கு சுயறிவு இருக்கிறனால நானே ஆடுறேங்கிற மாதிரி நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம். ஆனா விஷயம் என்ன, இங்க எதுவுமே நாம செய்ய முடியாது. நமக்கு மேல இருந்து ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது, அதுதான் இந்த உலகத்தை இயக்குகின்ற சர்வக்னன், ஈஸ்வரன், அந்தர்யாமி அப்படின்னு பல பெயர்கள்ல பார்க்க முடிகிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்குங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னா, இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டு 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 புரிஞ்சுக்கிட்டு விட்டுருணும். திருப்பி திருப்பி நான் பாடி பாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனசு அப்படின்னு இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஈஸ்வரன் வந்து விஞ்ஞானமய கோஷம் மட்டுமல்ல, அனைத்து கோஷங்களிலும் உள்ளிருந்து விளங்குகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, அனைத்தையும் உள்ளிருந்து ஒழுங்குபடுத்துவதனால் அவர் அந்தர்யாமி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம எடுக்கிறது எப்படி எடுத்துக்கணும், அதுதான் நமக்குள்ள வந்து பூந்துகிட்டாருன்னு எடுக்கக்கூடாது. நம்ம இடத்தில் பட்டு பிரதிபிம்பிக்கிறார் என்பதாக நம்முடைய பாடத்திட்டத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்தர்யாமித்துவம் என்பது விவகார நிலையில ஈஸ்வரனுடைய முக்கிய குணமாக பார்க்கணும். அந்த நிலையில இங்க விவகாரம் எப்படி பண்றான், ஈஸ்வரன் வெளியிருந்து ஆட்சி செய்கிறானா இல்லை, நம்முடைய உள்ளார்ந்த நியமம் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இங்க என்னுடைய அறிவினால் தானே எல்லாம் தெரியுது, இன்னொருத்தருடைய அறிவில் எந்த விஷயத்தை பார்க்க முடியும், எல்லாம் என்னுடைய அறிவில தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எனக்குள்ள இருந்துதான் இதெல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ இறைவன் தனக்கு வேறாக வெளியிருந்து ஆட்சி செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சிக்காம, நமக்கு உள்ள இருந்துதான் ஆட்சி செய்கிறான், அப்ப நமக்குள்ளேயே சுய அறிவா இருக்கிறான், அப்ப அவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நானுங்கிற அபிமானத்தை நாம விட்டா போதும், உண்மையான நான் என்பதாக அவன் மாறிடுவான், அப்ப அவனே எல்லாமா இருக்கிறான்னு அவனுக்கு புரிஞ்சிடும். இங்க நீங்க நான் எல்லாம் டம்மி ஆயிடுவோம், இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். இது எப்படிங்க புரிஞ்சுக்கலாம், ஒரு கற்பனை பண்ணுவோம். இப்போ பொம்மலாட்டத்தில் எல்லா பொம்மைகளும் ஆடிக்கிட்டு இருக்கா, இப்போ நம்ம எல்லாம் பொம்மை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பொம்மலாட்டம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, அதில் வந்து ஒரு ஒரு பொம்மையும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுது. அந்த பொம்மைகள் எல்லாம் அது அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடும், கையை காலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். அது ஸ்டேஜ் மேலே நடக்கிற நிகழ்ச்சியை வெளியிருந்து பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்னொன்று பொம்மையும் ஒவ்வொரு வேலையும் செய்கிறத பார்த்து அருமையாக இந்த பொம்மை டான்ஸ் ஆடுது, அந்த பொம்மை இருந்த ஒன்று செய்யுது, அவங்ககிட்ட போய் ஏதோ பேசுது, நடந்து போகுது, அப்படின்லாம் பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா உண்மை என்ன, அந்த பொம்மைகளை எல்லாம் ஆற்றுவிக்கின்ற ஒருத்தன் மேல இருக்கிறான், அவன் தான் பொம்மலாட்டி, அவன் பொம்மலாட்டத்தை நடத்துறான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு நூலை கட்டி அதில் பிடிச்சி ஆட்டுறான் இல்லையா, அதே வேலையை தான் ஈஸ்வரன் இந்த நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் அருமையாக சொல்லுது. இதை நம்ம எப்படின்னா பிருகதாரண்ய உபநிடத்தோட ஒப்பீடு செய்து பார்க்கலாம். அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது ஏற்கனவே பார்த்த ஸ்லோகம் தான், இருந்தாலும் அதை சொல்கிறேன். யா சர்வேசு பூதேசு திஷ்டன், யா சர்வாணி பூதான் அந்தரோ அயமதி ஏசதே ஆத்மா அந்தர்யாம் அமிர்தகா. இங்க என்ன சொல்றதுன்னா, எல்லா உயிர்களிலும் உள்ளிருந்து நிலைத்து அவற்றால் அறியப்படாதவனாக இருந்து கொண்டு அவற்றை உள்ளிருந்து நியமிப்பவனே ஆத்மாவாகிய அந்தர்யாமி, அவனே அமரன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம். அமிர்தகா அப்படின்னா அமிர்தம்னா என்ன, இரவாதவன், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவன் யாரோ சாக மாட்டாங்க இல்லையா, மரணமற்ற நிலை, அதுதான் அமரன் அப்படிங்கிற அடிப்படையில நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 163வது ஸ்லோகம் இப்படிதான் இங்க புரிய வைக்குது. பொம்மலாட்ட கதையோட நம்ம ஒப்பிடும்போது பகவத்கீதையிலையும் ஒரு ஸ்லோகம் வரும், ஆனா அது எனக்கு டக்குன்னு இப்ப ஞாபகத்தை வரல. அந்த ஸ்லோகம் என்னன்னா அதனுடைய மீனிங் மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட மணிகள் போல, அதாவது ஒரு நூல்ல வந்து நிறைய மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும், ஆனா அந்த மணிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தான் இருக்கும், ஆனா அது பூரா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறது அந்த நூல் வந்து கட்டப்பட்டதுனால எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு பெரிய மணிமாலையா நமக்கு தெரியும். ஆனா அத்தனை மணிகளும் எதுவும் சுயமா இல்லை, அந்த நூலினால கட்டுப்பட்டு அந்த நூலின் மூலமாக இருக்கிறது. அது மாதிரி இங்க நீங்க நானெல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் அந்த ஒட்டுக்கா ஒரே ஈஸ்வரனிடத்திலே இருக்கிறோம் என்பதை சொல்றதுதான் பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல, அதனால பரவாயில்ல, புரிஞ்சுட்டா போதும். அப்ப இங்க 163 வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரன் வந்து அனைத்து கோஷங்களிலும் பட்டு பிரதிபிம்பித்து அவைகள் மூலமாக செயல்விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். விஞ்ஞானமய கோஷம்ங்கிற அந்த புத்தி மீது மட்டும் கவனம் செலுத்துவது கிடையாது. இந்த பிருகதாரண்ய உபநிடதத்துல அந்தர்யாமி பிராமணத்தை கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து இங்க விஞ்ஞானர் வெளிப்படுத்துறார் என்பதையும் பார்க்க முடியுது. அப்ப ஈஸ்வரன் புத்திக்குள் இருக்கிறார், ஆனால் புத்தியே அல்ல, புத்தியிலிருந்து வேறாக இருந்து புத்தியை உள்ளிருந்து நியமிப்பவரே அந்தர்யாமிங்கிற மாதிரி இங்க சொல்றாரு. அப்போ இதை தான் நாம் எப்படி பார்க்குறோம்னா, சாட்சி, சிதாபாசன், ஈஸ்வரன், உபாதி ஆகியவற்றில் நம்ம பலவாறாக ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த 163வது ஸ்லோகத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ 164க்கு போகலாம். புத்தவ் திஷ்டன்னாந்தரோ அஸ்யாதி யா அனிச்சஸ்ச தீவபுகு தியம் அந்தர்யமய தீத்யேவம் வேதேன கோசிதம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 164 அந்த புத்திக்குள்ள இருந்து, அந்த புத்திக்குள் இருந்து புத்தியிலிருந்து வேறாகவும் புத்தியை தனது உடலாக கொண்டும் அதனை உள்ளிருந்தும் நியமிப்பவனாக இருப்பவனை பற்றி இவ்வாறே அவன் புத்தியை உள்ளிருந்து நியமிக்கிறான் என்று வேதம் அறிவிக்கிறது. புத்தவ் திஷ்டன் அப்படிங்கிற வார்த்தையை இங்க சொல்றாரு. அப்ப ஈஸ்வரன் வந்து ஏதோ புத்திக்கு வெளியே நின்று அதை இயக்குகிறார் என்று புரிந்து கொள்ளாம அவர் புத்தியின் உள்ளார்ந்த ஆதாரமாகவே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப அந்தனால என்ன புரிஞ்சுக்கணும், புத்தி ஜடமாக இருந்தாலும் அறிவுடையதாக தோன்றுவதற்கு என்ன காரணம், அந்த அந்தர்யாமை தன்மை அதுல பட்டு பிரதிபிம்பிப்பதுனால அது ஒரு ஜடப்பொருள் இருந்து அறிவு பொருள் போல நமக்கு தெரியுது. அதுக்கு நம்ம திருப்பி எப்படி எடுத்துக்கணும், அதை கண்ணாடி உமானம் தான். கண்ணாடி வந்து ஜடப்பொருள், அந்த கண்ணாடிக்கு தனித்துவமான வெளிச்சம் கொடுக்கற சக்தி கிடையாது, ஆனா சூரியனுடைய ஒளி அந்த கண்ணாடியில பட்ட உடனே அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஏதோ அதுக்கே ஒரு சக்தி வந்து அது வெளிச்சத்தை கொடுத்ததானா, இல்லை, அது எப்பயும் போல ஜடமா தான் இருக்கு. ஆனா சூரியனுடைய ஒளி அந்த கண்ணாடியில பட்டதுனால பிரதிபிம்பிக்கும் போது ஏதோ அந்த கண்ணாடிக்கே ஒரு சுய ஒளி கிடைச்ச மாதிரி பார்க்கறதுக்கு தெரியுது. ஆனா உண்மை என்ன, விசாரித்து பார்த்தால் வெளியிருக்கிற சூரிய ஒளி தான் கண்ணாடிக்குள்ள பட்டு பிரதிபிம்பிக்குது. அந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். ஆனா இங்க என்னன்னா, ஈஸ்வரன் வெளியிருந்து இயக்கிறாங்கிற மாதிரி நீங்க அங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க புரிஞ்சிக்க கூடாது. அந்த சூரியனோட கம்பேர் பண்ணும்போது இவர் எப்படி புரிய வைக்கிறாருன்னா, அந்த பிரகாசம் வந்து உனக்குள்ள இருந்து வெளியே வருதுப்பா, அதுக்குத்தான் நீ ஊடகமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எங்க நம்ம சினிமாவில பாக்குற மாதிரியோ அல்லது வெளிய சூரியனை பாக்குற மாதிரியோ ஒரு கம்பாரிசனை இங்க பண்ணீங்கன்னா ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணாம நமக்குள்ள இருந்து பிரகாசிக்குது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், அந்த அறிவு மாத்திரம்தான் இருக்கு, அது தன்னை பார்க்கறதுக்கான ஒரு ஊடகமா இதை பயன்படுத்தி தன் மூலமா அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இது ஏதோ உள்ளிருந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் உண்மை என்ன, இங்க உள்ள வெளியேங்கிற ரெண்டு விஷயமும் கிடையாது. ரொம்ப ஆழ்ந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ எனக்கு உள்ளிருந்து வெளிப்படுதுங்கிறதும் கிடையாது, எனக்கு வெளியிருந்து அது வந்து உள்ள போயிடுச்சுன்னு கிடையாது. உள்ளே வெளியேங்கிற விஷயமே இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கு. ஆனா புரியாம இருக்கிறதுனால நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி பல விதமான ஓமானங்களோட ஒப்பீடு செய்து சொல்றதுனால நம்ம அதை போட்டு இங்க குழப்பிக்க கூடாது. அதாவது கண்ணாடி ஓமானத்துல சொல்லப்பட்ட உதாரணம் வந்து சூரிய ஒளி பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால அது சுய ஒளி கிடையாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, இப்ப உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற புத்திசாலித்தனம் வந்து உங்க சுய புத்தி கிடையாது, அந்த ஆத்மாவின் பிரகாசம் தான் உங்க மனமா வெளிப்பட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் அந்த ஆத்மா எங்க இருக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்குது, நாம இல்லவே இல்லை. நாம இருக்கிறோம்னு நம்புறதுனாலதான் நமக்கு வேறாக ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா தேடும் பொருள் எதுவோ அது நீதான் என்று நமக்கு புரிய வைக்கிறதான இந்த சாஸ்திரத்தினுடைய சாரம். அப்ப அதை நம்ம டெப்தா போய் பார்த்தாதான் புரியும். அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இங்க அதுதான் சொல்றாரு அந்தரகா அப்படின்னா உள்ளே. அப்ப இந்த சொல் வந்து ரொம்ப ஆழமான சொல்லா இருக்கு இல்லையா, உள்ளே அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அது வந்து நம்ம உள்ளே அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர ஏதோ உள்ள வந்துடுச்சு அப்புறம் வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாத்தி புரிஞ்சுக்கவும் கூடாது. ஏன்னா அது உள்ள வந்த உடனே புத்தியாக மாறிடுச்சு, வெளியிருந்த உடனே அது அறிவா இருக்குது அப்படியும் நான் கற்பனை பண்ணிக்க கூடாது. அந்த தெளிவுக்கு இப்படி புரிய வைப்பாங்க. ஆனால் அப்படி விளக்கத்தை கம்பாரிசன் பண்ணி அந்த விளக்கத்துல போய் மாட்டிக்க கூடாது, அதை வச்சு நமக்கு என்ன புரிய வருதுங்கிறது தான் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும். இப்ப எப்படி அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்ப கண்ணுக்கு தெரியாத சூட்சமான மின்சாரம் இருக்கு இல்லையா, அந்த மின்சாரம் வந்து ஒவ்வொரு பொருளை படுவதனால ஒவ்வொரு விதமா வேலை செய்யுது. இப்ப அது விளக்குல வந்து பட்ட உடனே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, ஆனா அந்த விளக்குல பட்டு வெளிச்சத்தை கொடுக்குதுங்கிறதுக்காக அது விளக்கா மாறிடுச்சா, மின்சாரம் வந்து பல்பா மாறிடுமானா, மாறாது. அந்த பல்பை பயன்படுத்துது அவ்வளவுதான், ஆனா அந்த பல்பின் மூலமா வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கும். ஆனா அந்த வெளிச்சத்துக்கும் அந்த மின்சாரத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, சம்பந்தம் இல்லை. அப்படிதான் இங்க இறைவன் இருக்கான். அதாவது இறைவன் வந்து ஒவ்வொரு ஊடகத்தையும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறான். அந்த பயன்பாட்டினுடைய வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு இப்படிதான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் பண்ண முடியாது இல்ல. அதனால அது எல்லாம அவனே தான் இருக்கிறான் அப்படிங்கிற தீர்மானத்தை மட்டும் நீங்க பண்ணலாம். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம், அதான் நம்ம இந்த மின்சார ஓமானமே எடுத்துக்கலாம். எப்படி மின்சார ஓமானம் எடுத்துக்கலாம்னா, இப்ப கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் வந்து வீட்டுக்குள்ள பல்ப்ல படும்போது வெளிச்சத்தை கொடுக்கும், ஃபேன்ல பட்ட உடனே காத்தை கொடுக்கும், ரேடியோவில் பட்ட உடனே பாட்டு பாடும். அப்ப விதவிதமான ஊடகங்களை அந்த உபாதிகளை அந்த உடல்களை பயன்படுத்துறதுனால அது வேற வேற வேலை செய்யற மாதிரி தெரியுது. அப்படி செய்யறதுனால அது என்னமோ அந்த பொருளாவே மாறிடுச்சா, அப்படியும் மாறல. மின்சாரம் வந்து பல்புக்குள்ள போந்த உடனே பல்பா மாறிடும், ரேடியோக்குள்ள போந்த உடனே ரேடியோவா மாறிடுமா, மாறவே மாறாது. ரேடியோவுக்கும் மின்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா மின்சாரம் இருப்பதனால்தான் ரேடியோ பாடும். பல்புக்கும் மின்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா மின்சாரம் இருப்பதனால்தான் பல்ப் எரியும். அப்ப இதுக்கு எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கோ அது மாதிரி இங்க ஈஸ்வர நியதிக்குள்ள உடல்கள் வெவ்வேறாக இருக்கலாம். யானைக்கு ஒரு உடம்பு, எறும்புக்கு ஒரு உடம்பு, மனிதனுக்கு ஒரு உடம்பு என்று உடம்புகள் மாறி இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள போய் வர்ற அந்த மின்சாரம் போல அந்த ஈஸ்வர சக்தியானது ஒரே மாதிரிதான் இருக்கு. அது அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதெல்லாம் கிடையாது. மனிதனுக்குள்ள வந்தோடனே மனிதனா மாறிடுமா, எறும்புக்குள்ள போனோடனே எறும்பா மாறிடுமா, அப்படிலாம் மாறாது. அது வந்து பட்டு அதனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. சூரிய ஓமானத்தோட உங்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது ஒரு குழப்பமா இருக்குங்க எனக்கு, ஏன்னா சூரியன் வெளி இருக்குது இல்லை அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை எடுத்துக்குங்க. அதன் மூலமா ஒரு வெளிச்சம் வருது, ஒரு பாட்டு பாடுது, ஒரு காற்று வருது அப்படிங்கிறதுக்காக அது எங்க வந்து பூந்துடுச்சா அல்லது அதுவா மாறிடுச்சா, இல்லை அது இருக்கிறதுனால இதெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்படிதான் இறைத்தன்மை இருக்கு, அப்படிதான் உயிர் தன்மை இருக்கு, அப்படிதான் அந்த புத்தி பிரகாசம் இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. தீவபுகு அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. வபுகு அப்படின்னா உடல். இப்ப விவகார நிலையில புத்தி வந்து ஈஸ்வரனுடைய ஒரு உபாதி, அதனால அது சரீரம் போல கருதப்படுகிறது. ஆனா பிருகதாரண்ய உபநிடத்துல இந்த ஸ்லோகம் வந்து அதை அழகா சொல்லி கொடுக்கும். எப்படின்னா தியம் அந்தர்யாமயதி, அந்த இடத்துல புத்திக்குள் இருப்பது மட்டுமல்ல அதை நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறா, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தத்தை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதாவது புத்தி செயல்படுவதற்கான ஆதாரமாக இருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்படின்னா அந்த பல்ப் எரிவதற்கு ஆதாரமாக மின்சாரம் இருப்பது போல, அந்த ரேடியோ பாடுவதற்கு ஆதாரமாக மின்சாரம் இருப்பது போல, அந்த மின்விசிறி சுற்றுவதற்கு ஆதாரமாக மின்சாரம் இருப்பது போல இங்கு ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய புத்திக்கு ஆதாரமாக அந்த இறைவன் இருக்கிறான், அந்த ஈஸ்வரன் இருக்கிறான், அந்த தூய அறிவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அறிவுக்கும் இங்க இருக்கிற இந்த பொருளுக்கும் தொடர்பே இல்லை, ஆனா அது இருக்கிறதுனால இந்த பொருட்கள் எல்லாம் இயங்குது, அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போ அப்படிதான் இங்க நாம எல்லாம் இருக்கிறோம், அதனால நாம உண்மையிலேயே இல்லை, ஆனா நம்ம தனி அபிமானம் படுவதனால நான் இருக்கிறேன் என்ற ஒரு இது நமக்கு ஏன் வருதுன்னா நம்முடைய தனித்துவமான அந்த இன்டலெக்ட் ஒர்க் பண்றதுனாலதான். இப்ப அது எப்படின்னா, இப்ப வந்து மின்சாரம் பாஞ்ச உடனே ஒரு பல்ப்ல இருந்து வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த பல்ப் வந்து இது என்னுடைய திறமை, நான் தான் பாருங்க இவ்வளவு பிரைட்னஸ் உங்களுக்கு வீடு புறா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுமா? ஒரு நாளும் பல்ப் சொல்லாது. ஏன்னா அந்த பல்புல அந்த மின்சாரம் பாய்ந்து அது ஒளியை மட்டும் பாய்ச்சற அளவுக்கு தான் அதனுடைய வடிவமைப்பு இருக்கு, அது சுயமா சிந்திக்கிற மாதிரி அதுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனா மனிதனாகிய நாம் வந்து சுயமா சிந்திக்கிறதுனால அந்த சக்தி நம்ம இடத்துல பாய்ந்து வெளிப்பட்டதுனால அது ஏதோ நானே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப இதுதான் நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம், இந்த இடத்த தான் நம்ம நீக்கம் பண்ணணும், இந்த இடத்த தான் நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். அப்ப நீங்க வந்து இது கொஞ்சம் பழசா இருக்கு எனக்கு புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நவீன மெத்தட்ல புரிஞ்சுக்கலாமா? திருப்பி நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு போகலாம். ஏன்னா நவீனமா புரிஞ்சுக்கணும்னா ஏஐ தான் போகணும். ஏன்னா இப்ப ஏஐ பாருங்களேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரோபோட்டாவும் இருக்கு ஒரு கம்ப்யூட்டராகவும் இருக்கு. இப்ப நீங்க வீட்டில் ஒரு ரோபோட் வச்சிருக்கீங்க, இப்ப ரோபோட் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, ஏன்னா கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ரிமோட் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுகிட்ட போய் சமையல் செஞ்சுட்டு வா அப்படின்னு ஒரு கமாண்ட் அதுல டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே அது நேரா சமையல் அறைக்கு போயும் சமையல் செய்யுது. அப்ப சமையல் எல்லாம் நீங்க எப்படின்னா ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க, சாம்பார் வைக்கணும்னா இத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோ, அதுல இவ்வளவு மிளகாத்தூள் போடு, இத்தனை காய்கறிகளை போடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அது நீங்க என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அழகா ஒரு சாம்பார் வச்சு கொண்டு வரும். இப்போ அந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குது சுவையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த செயல்பாடெல்லாம் அது தன்னுடைய சுய அறிவில் செஞ்சுதா? கிடையாது. எப்படி ரோபோட் வந்து சாம்பார் வச்சு கொடுக்கும், ஆனால் அந்த சாம்பார் எப்படி வைக்கிறது, அந்த சாம்பாருக்கு உண்டான மெனு என்னென்ன நீங்கள் உள்ளே போடணும், அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே அந்த ரோபோட்டானது உங்களுக்கு தேவையான சாம்பாரை வச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்க சாப்பிட்டு அருமையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உங்க கண்ணோட்டத்தின்படி அது உயிருள்ள பொருளா? கிடையாது. ரோபோட் அல்லது அறிவுள்ள பொருளா? கிடையாது. ரோபோட். அப்ப உங்களுக்கு தெரியுது அது ஒரு டம்மி பீஸ், ஆனா நான் இருக்கிறதுனால அந்த ரோபோட் செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இதே தாங்க ஈஸ்வரன் பண்றான், ஈஸ்வரன் உங்களை ஒரு டம்மி பீஸா வச்சிருக்கான். இப்ப புரியுதுங்களா? நம்மளாம் ரோபோட் மாதிரி இப்ப நமக்குள்ள வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், நான் சொல்றது நீ செய்யி, இந்த மாதிரி காய்கறி நறுக்கு, இந்த மாதிரி சமையல் செய்யி, இந்த மாதிரி பாடத்தை படி, இந்தந்த வேலையை செய்யி அப்படின்னு உள்ள இருந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அந்த ப்ரோக்ராம் படி நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ரோபோட் வந்து சாம்பார் வச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் வச்ச சாம்பார் நல்லா இருக்குங்களான்னு உங்ககிட்ட கேட்ட உடனே நீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரோபோட் அப்படியே மனம் மகிழ்ந்து ஆஹா என்னுடைய சாம்பார் என்னுடைய முதலாளி பாராட்டிட்டார் அப்படின்னு ஒரு புலங்காங்கிதம் அடையுமா? அடையாது. ஏன்? அது ஒரு மெஷின். ஆனா இங்க நாம சாம்பார் வச்சது சூப்பர் சொன்னோடனே புலங்காங்கிதம் அடைகிறோம். ஏன்? நாம ஒரு உணர்வு பொருளா இருக்கிறதுனால. அப்ப இந்த டிஃபரெண்ட நீங்க கம்பாரிசன் பண்ணி அந்த உணர்வு பொருள்லயே அந்த சைத்தன்யம் தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்கிற நிலையை எந்த உணர்வு உணர்கிறதோ அது தானே அது அதுவே நான் என்று உணர்கின்ற அந்த உயர் பரிமாண நிலை. இப்ப அந்த ரோபோட் வந்து ஒரு நாளும் என்னை இவர் தான் இயக்குறாருன்னு தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காது, அது சொல்ற வேலையை மட்டும் செய்யும். ஆனா அந்த இயக்கமே அவர் இருக்கிறதுனாலதான் நான் இயங்குறேன் அப்படின்னு ஒரு நாளாவது தெரிஞ்சுக்குமா? ரோபோட் வந்து என்னை கண்ட்ரோல் பண்றது இவர் தான் அப்படின்னு ஒரு நாளாவது கண்டுபிடிக்குமானா? கண்டுபிடிக்காது. அது பாட்டு அது சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் கொடுக்கப்பட்ட கமாண்டை மட்டும் தான் அது செய்யும். அது மாதிரி இங்க மனித படைப்பிலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கமாண்டை தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி கமாண்ட்ஸை மட்டும் உள்ள வாங்காம இந்த செயல் ஏன் நடக்குது, என்னை வச்சு இந்த செயலை செய்பவன் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எப்போ எழுந்திருக்குதோ அப்போதான் நாம் வந்து அந்த ரோபோட்டுக்கு அப்பாற்பட்ட உணர்வு பொருளாக மாறி அந்த உணர்வு எங்கிருந்து பிரகாசிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிற ஒரு தனித்துவமான ஒரு சுய அறிவு வருது பாருங்களேன். அதுதான் மனித அறிவினுடைய மகத்துவம். வேற எந்த ஜீவராசிகளும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய மனித அறிவில் நாம் இதை கண்டுபிடிச்சு அதுதான் இப்ப என்னை வச்சு இயக்கிட்டு இருக்கா, அப்ப நான் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு என்றைக்கு நம்ம உணர்வோமோ அப்ப இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் நின் செயலே அப்படின்ட்டு அப்படியே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்க என்ன நிகழ்ந்தாலும் அது உனக்கே உரித்தானது, அது சாதக பாதகமா இருக்கட்டும், நல்லது கெட்டதா இருக்கட்டும், அது எல்லாம் உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கான உபயோகமாக இந்த கருவி உனக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகின்றான் பாருங்க. அவன் தான் ஞானி. அங்க ஞானிங்கிறவன் வந்து என்னவா மாறிடுறான், தன்னுடைய தனித்துவத்தை இழந்த உடனே அந்த அறிவா மாறிடுறான். அங்கதான் மனம் கடந்த நிலை. அதாவது மனம் கடந்த நிலை அப்படிங்கறது இங்க இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் கடந்த நிலைன்னா ஏதோ மனசெல்லாம் இல்லாம அப்படியே மறைச்சிட்டு நம்ம அறிவா மாற போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. தன்னை இழந்து விட்டாலே அங்க தன்னுடைய தனித்துவம் போயிடும். அப்ப அங்க ஒட்டுமொத்த காஸ்மிக் இன்டலெக்டா மாறிடுறான். அங்கதான் அந்த ஞானி பிரகாசிக்கிறான். அப்ப அந்த நிலையில அவன் இந்த உடல் மனம் கடந்த பேருணர்வு பேரறிவு அதைதான் இங்க வித்யாரண்யர் இப்படி புரிய வைக்கிறாங்க. வேதேன கோசித்தம், வேதம் எவ்வாறு அறிவிக்கிறதுன்னா ஸ்ருதி பிரமாணத்தில் நிறுவப்பட்ட ஈஸ்வர தத்துவம். அப்ப இந்த நிலையில நாம என்ன புரிஞ்சுக்கணும், புத்திங்கிறது ஒரு ஜடமான உபாதி, அந்த சிதாபாசன்கிற நிலையில புத்தியில பிரதிபலிக்கின்ற ஒரு அறிவு தோற்றம் தான். அப்ப அந்தர்யாமிங்கிற நிலையில புத்திக்குள்ள இருந்து அதனை நியமிக்கின்ற ஒரு சமஷ்டி சைத்தன்யம் என்பதாக புரிந்து கொள்ளணும். அப்ப இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக அந்த தூய அறிவே இருக்கிறது, அந்த பரம்பொருளே பரமாத்மாவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்க. அப்ப இதை வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டா எப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் ஜீவராசிகளுக்குள்ளேயும் புத்திக்குள்ள உள்ளிருந்து அவர் பிரகாசிக்கிறார். ஆனால் அவர் புத்தியாக மாறுவதில்லை. அதே சமயம் புத்தியிலிருந்து வேறாக இருக்கிறார். ஏன்னா புத்திக்கு வந்து அவர் பட்டு பிரதிபிம்பிக்கிறார், அவ்வளவுதான். அந்த புத்திக்குள்ளேயே வந்து பூந்துட்டார், அல்லது அந்த புத்தியாவே மாறிட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் நான் சொன்னேன், பல்பாவே மாறிடுச்சு மின்சாரம், ரேடியோவே மாறிடுச்சு மின்சாரம் அப்படின்னு நினைக்க கூடாது. மின்சாரத்துக்கும் ரேடியோவுக்கும் சும்மா ஒரு கனெக்ஷன் தான். ஆனா அந்த கனெக்ஷன்னால ரேடியோ பாடுதுங்கிறதுக்காக அந்த மின்சாரமே ரேடியோவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இங்க நம்முடைய புத்தியில பிரகாசிக்கிற ஒரு கனெக்ஷன் தான் இங்க நடக்குது. அந்த புத்தி விவகாரத்துல உபாதி அல்லது சரீரமாக இந்த இடத்துல நம்மளை உபயோகப்படுத்திக்குது. அங்க எப்படி மின்சாரம் வந்து ஒரு சரீரமா பல்பையோ ரேடியோவையோ உபயோகப்படுத்திக்குதோ அது மாதிரி இப்ப மின்சாரம் வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கு, ஆனா அது பாட்டும் பாடும் வெளிச்சமும் கொடுக்கும். அப்ப அதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படும். அந்த உடம்பு பல்ப் உடம்பா எடுத்துக்கலாம், அல்லது ரேடியோ உடம்பா எடுத்துக்கலாம். ரேடியோ உடம்பா எடுத்தா பாட்டு பாடும், பல்ப் உடம்பா எடுத்துக்கிட்டா வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா மின்சாரம் என்னமோ ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க ஒரே அறிவு தான் பிரகாசிக்குது. ஆனா அது பிரகாசிக்கிற உபாதி மாறும்போது, ஒரு விஷயத்துல எறும்பா வருது, ஒரு விஷயத்துல யானையா வருது, ஒரு விஷயத்துல மனுஷனா வருது. அப்ப உடம்புக்கு தான் மாறி மாறி அது வெளிப்பட்டு இருக்கு. ஆனா அது எப்பவும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். இங்க வேதத்தை வச்சு விளக்கமா கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் தான் அருமையா புரிய வைக்குது. அது நம்ம ஏற்கனவே பிரதானிய உபநிடத்துல அந்த அந்தர்யாமி பிரமாணத்தை வந்து எப்படி முழுமையா பார்க்கலாம் அப்படின்னா, முழுசாவே சொல்றேன். யா விஜ்ஞானே திஷ்டன் விஜ்ஞானாத் அந்தரகா, எம் விஜ்ஞானம் ந வேத. எஸ்ய விஞ்ஞானம் சரீரம், யோ விஜ்ஞானம் அந்தரோ யமயதி, ஏஷதே ஆத்மா அந்தர்யாம் அம்ருதகா. அதே ஸ்லோகம்தான், ஒட்டுக்கா அத்தனை வரையும் நான் சொல்றேன். அப்ப புத்தியிலே நிலைத்திருந்து, புத்தியிலிருந்து வேறாக இருந்து, புத்தியில் அறியப்படாதவனாக இருந்து, புத்தியை தனது சரீரமாக கொண்டு அதை உள்ளிருந்து நியமிப்பவனே உன் ஆத்மா என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிற அந்தர்யாமி, அவனே அமரன் அப்படின்ட்டு பிருகதாரண்ய உபநிடதம் சொல்லுது. அதாவது ஒரே ஆத்மா தான், அந்த ஒரே ஆத்மா பட்டு பிரதிபிம்பிக்கிற ஊடகமா இந்த உடலை எடுத்துக்கிட்டு, இந்த உடலுக்குள்ள அந்த புத்தியில இருந்து அந்த புத்திக்கு பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தை வெளியிருந்து தனக்கு வேறாக, அந்த புத்திக்கு வேறாக இருந்து கொடுத்து, அந்த புத்தியினாலேயே அறிய முடியாத அளவுக்கு அற்புதமாக இருந்து கொண்டு, அந்த புத்தியையே தனது உடலாக வைத்து கொண்டு அதை நியமிப்பவன் யாரோ அவன்தான் அந்தர்யாமி, அவனே அமரன் அப்படின்ட்டு இந்த பிருகதாரண்ய உபநிடத ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு பொருந்துது. அதனால நம்ம இதை எடுத்து இந்த இடத்துல புரிய வைக்கிறோம். அப்போ அந்தர்யாமி வந்து மாயை உபாதியுடன் சமஷ்டி நிலையில புத்தியையும் அனைத்து கோஷங்களையும் உள்ளிருந்து நியமிக்கின்ற ஈஸ்வரன். ஆனால் பிரம்மம் என்பது இவை அனைத்திற்கும் ஆதாரமான, எந்த உபாதியாலும் பாதிக்கப்படாத அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்ப இங்க பிரம்மம் அந்தர்யாமிங்கிற விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தர்யாமி அப்படிங்கிறது புத்தியில பிரகாசிக்கிறது தான், ஆனா அதுவே பிரம்மம் என்று ஆயிடாது. அது வந்து பட்டு வெளிப்படுது, அவ்வளவுதான். அந்த நிலையில இது வேறு அது வேறு, ஆனா அதுதான் இங்க பட்டு பிரதிபிம்பிக்குதுன்னு நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க நம்ம தனித்துவம் கிடையாது, அது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறதுதான் இங்க இந்த பாடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த வரிசையை வந்து இப்படி தெளிவாக புரிந்து கொள்ளும் போது ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மம் ஆகிய மூன்றின் தொடர்பு வேதாந்தத்தில் எந்த முரண்பாடுமின்றி ஒழுங்காக விளங்க தொடங்குகிறது என்று பார்க்க முடியும். அப்ப ஈஸ்வரன் வந்து உலகத்தை நியமிப்பவன், உள்ளிருந்து இயக்குபவன் என்று கூறப்பட்டது. இப்போ வித்யாரண்யர் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து உலகத்துக்கு வெளியே நின்று அதை இயக்குபவர் கிடையாது, உலகத்தின் உபாதான காரணமாக இருப்பதால் உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அபின்ன நிமித்தோ உபாதான காரணம் அப்படின்னு நம்ம வேதாந்தத்துல படிப்போம். அதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய மைய கருத்து. பட் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அந்த உபநிடத வகுப்பெல்லாம் எடுக்கும்போது படைப்பு வந்து பிரம்மத்துக்கு வேறாக இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையில இங்க படைப்பு படைக்கப்படவே இல்லை அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய டெப்த் சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம ரிபுகீதை எடுக்கும் போதே நம்ம சொன்னோம். ரிபுகீதை எடுத்ததை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து படைப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இத்தனை கேள்விகள், இத்தனை விஷயங்கள், இத்தனை ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவைப்படுது. ஆனா படைப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எப்ப புரியும்? பாரமார்த்திக சத்தியத்துலதான் புரியும். நம்ம விவகாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் படைப்பு இருக்கத்தான் செய்யும். விவகாரத்தை விட்ட பிறகுதான் இங்க உண்மையிலேயே மெட்டீரியலுக்கான காசு இல்லை, மெட்டீரியல் காசுங்கிறது இங்க படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகணும்ல, மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும், அப்பதான் புரியும். அதனால இந்த பாடங்களை நம்ம தொடர்ந்து கேட்க கேட்கதா அது நல்லாவே உள்ள போய் வேலை செய்யும். அது தொடர்ந்து நீங்க பயணிக்க பயணிக்க புரிய வந்துடும். ஆனா ரிபிகதை கேட்டு வர்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுட்டுக்கும். இப்ப சும்மா அதை ரிவிஷன் பண்ற மாதிரி இந்த பாடங்களை கேட்கலாம். அப்படிதான் இந்த பாடம் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்லோகம் 165 பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியும். தந்துகு பட்டே ஸ்திதிதோ யத் வது பாதானதயா ததா சர்வோ பாதா ரூபத்வா சர்வத்ராயம் அவஸ்திதா. இந்த ஸ்லோகம் எவ்வாறு வந்து ஒரு துணியில் வந்து நூல் உபாதான காரணமாக நிறைந்திருக்கிறதோ அவ்வாறே அனைத்திற்கும் உபாதான காரணமாக இருப்பதால் இந்த ஈஸ்வரன் அனைத்திலும் நிலைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த துணியை வச்சு ஒரு உபமானமா புரிய வைக்கிறார். தந்துகு படே ஸ்திதா அப்படின்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய நூல் போல. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கும் போதே. நம்ம சேலையில் இருக்கிற நூல், அப்புறம் பானையில் இருக்கிற மண், தங்கம், அதாவது நீங்க செஞ்சிருக்கிற கம்மல் நெக்லஸ் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தங்கம், இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம். அப்ப இங்க உபாதான காரணமாக எது நிறைந்திருக்கிறதோ அந்த உபாதான காரணமாக அது இருப்பதனால அந்த உபாதான காரணத்துக்கான உண்மையான நிலை என்ன? ஈஸ்வரன் இருப்பதனால அதுக்கு மதிப்பு இருக்கு, இல்லைன்னா மதிப்பு இல்லை. இப்ப வந்து எப்படி ஈஸ்வரன் இருக்கனால மதிப்பு இருக்கு இல்லைன்னா மதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க கம்மல் செஞ்சிருக்கலாம், நெக்லஸ் செஞ்சிருக்கலாம், ஆரம் கூட செஞ்சிருக்கலாம், ஆனா அந்த ஆரத்துக்கோ நெக்லஸுக்கோ கம்மலுக்கோ மதிப்பு கிடையாது, அந்த தங்கத்துக்கு தான் மதிப்பு. அப்ப தங்கத்துக்கு மதிப்பு தான் அந்த பொற்கொள்ளன் வந்து வெயிட் போட்டு சொல்லுவானே தவிர, நான் அற்புதமான ஒரு டிசைன்ல ஆரம் பண்ணிட்டேங்க, யாருமே செய்யாத ஒரு டிசைன்ல ஆரம் பண்ணிருக்கேன், அல்லது யாருமே செய்யாத ஒரு கம்மல் பண்ணிட்டேன், இந்த கம்மல் யாருக்கிட்டே இருக்காது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு நீ சொன்னாலும், அந்த டிசைனுக்கெல்லாம் அவன் பணம் கொடுக்க மாட்டான், அதுக்கு ஒர்த்து போடவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா, நீ என்ன மாடல் வேணா வச்சிருங்க, கொண்டு வாங்க வெயிட் போட்டு பாக்குறேன், அதுல கோல்டுக்கு உண்டான ஒர்த் என்னவோ அதுக்கான பணம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு எப்படி சொல்றானோ அதே மாதிரிதான் இங்கேயும். அந்த உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவனுக்குத்தான் வேல்யூ, ஆனா அந்த பொருளுக்கு வேல்யூ கிடையாது. அதனால இப்ப அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்புறது மனசு தானே, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதே தங்கம் விஷயத்தை வச்சு இப்ப புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இவர் என் சித்தப்பா, இவர் என் பெரியப்பா, இவர் எங்க தாத்தா, எங்க மாமா அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப உங்க சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா எல்லாம் எது வரைக்கும் உங்களுக்கு மதிக்கப்படுறவரா இருப்பாங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே. இப்ப திடீர்னு அவர் டெட் பாடி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அப்ப உடனே அவர் மதிப்பம்மா யாராவது, ஏங்க அந்த பணத்தை எப்ப எடுப்பீங்க, என் மாமா தாங்க ஆனாலும் அவர் போயிட்டாரு, இது பாடி தானே, இது டெட் பாடி தானே, அதனால இது எப்ப எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது, வீடு போற நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சோம். அதே மாமா தான், ஆனா இப்ப நம்ம அவரை வந்து மதிக்கிறோமா, டெட் பாடின்னு சொல்றோம். எதனாலங்க டெட் பாடி ஆனாரு? அந்த சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தான் மாமாவுக்கு மதிப்பு, சித்தப்பாவுக்கு மதிப்பு, தாத்தாவுக்கு மதிப்பு. ஆனா அந்த சைத்தன்யம் போயிட்டா, அந்த தாத்தாவா இருந்தாலும் மாமா இருந்தாலும் சித்தப்பா இருந்தாலும் டெட் பாடி தான், எப்போ எடுக்க போறீங்கன்னு தான் கேட்போம். அதே மாதிரிதான் நீங்க கம்மல் செஞ்சாலும் வளையல் செஞ்சாலும் தோடு செஞ்சாலும் அந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் இங்க மதிப்பு கிடையாது. நீங்க வேணா மதிச்சுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு சூப்பரான கம்மலுங்க, இது யாருமே செய்யாத டிசைனுங்கன்னு நீங்க மதிக்கலாம். ஆனா அந்த மதிப்பீட்டாளன் அதை எப்படி பார்ப்பான்? அந்த தோடுனுடைய டிசைனை பார்க்க மாட்டான், அந்த தங்கத்தை தான் பார்ப்பான். அது மாதிரி இங்க படைப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த படைப்புக்கு ஆதாரமான மதிப்பீட்டாளன் இறைவன் தன்னுடைய இருப்பை தான் பார்க்கறான், ஆனா அந்த பொருள்களுக்கு மதிப்பே கிடையாது. அப்ப இந்த ஜடப்பொருள்களாக இருக்கின்ற இந்த விஷயத்துல மதிப்பு வைக்கிறது எது? மனசு தான் மதிப்பு வைக்குது. அப்ப நீங்க தங்கத்தை வந்து மதிக்காம கம்மலை தான் மதிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு விற்பனைக்கு போனா கம்மலுக்கு மதிப்பு கொடுக்குறானா தங்கத்துக்கு மதிப்பு கொடுக்குறானா? தங்கத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பான், கம்மலுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். ஆனா நீங்க எப்படி மதிச்சீங்க? தங்கத்தையா மதிச்சீங்க, கம்மலைத்தானே மதிச்சீங்க? அதே மாதிரி நெக்லஸை தானே மதிச்சீங்க, தங்கத்தை மதிக்கல, செயினை தான் மதிச்சீங்க. அப்போ வித்தியாசம் பாருங்க, உங்களுடைய மதிப்பீடுக்கும் பொற்கொள்ளனுடைய மதிப்பீடுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்க பொருளுடைய அழகை பார்க்குறீங்க, ஆனால் பொற்கொள்ளன் பொண்ணை மட்டும்தான் பார்க்குறான். அது மாதிரி இங்க நம்ம உடல்களை பார்க்குறோம், இது என் சித்தப்பா, என் பெரியப்பா, இது என் மாமன், என் மச்சான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா படைப்பாளியோ தன்னை பார்க்கிறான், தனக்கு வேறாக எதையும் இங்க பார்ப்பது கிடையாது. அப்ப அந்த நிலை வந்து ஞானிக்கு புரியறதுனால ஞானி என்ன பண்றான், இந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. இந்த கம்மலா இருந்தா என்ன, வளையலா இருந்தா எனக்கு என்ன, தங்கம் தானே மதிப்பு. அது மாதிரி இங்க மாமாவா இருந்தா என்ன, மச்சானா இருந்தா என்ன, அந்த அந்தர்யாமிக்கு தான் மதிப்பு, அப்ப அந்த இறைவனுக்கு தான் மதிப்பு. அப்ப அந்த நிலையில மகான்கள் புரிந்து கொண்டதுனால எல்லா உயிர்களையும் அந்த இறைத்தன்மையில பாக்குறாங்க, அந்த இறைவனு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த இறைத்தன்மை இருப்பதனால்தான் மரியாதையும் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இந்த ஜடப்பொருளுக்கு யாரும் மரியாதையும் கொடுப்பது கிடையாதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உயிருள்ள பொருளை தான் மதிப்போம், கையெடுத்து கும்பிடுவோம். செத்து போன ஜடத்தை போய் யாராவது கையெடுத்து கும்பிடுவோமா, மதிப்போமா? நிறைய பேர் இறந்து போனவர் வந்து தனக்கு வேண்டியவருங்கனாலும் அவர்கிட்ட நிறைய பழகிட்டு இருப்பாங்க, அவரே இறந்து போயிட்டார், அவர் அவரை போய் பார்த்து என்ன பண்ண போறோம்னு போகாம விட்டுருவாங்க. ஏன்னா அவருக்காக தான் நம்ம போயிட்டு இருந்தோம், அவரே இல்லையில்ல அப்புறம் என்ன நம்ம போய் அங்கே பார்த்து என்ன பண்ண போறோம், மற்றவங்களை பத்தி நமக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப பாருங்க, உயிரோடு இருக்கும்போது அந்த உடலுக்கு தான் மரியாதை கொடுத்தோம், ஆனா அவர் இறந்த பிறகு அந்த உடலும் நமக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு உலகம் இருக்கு இல்லையா. அது என்னன்னா, புரியாம இருந்தாலும் உண்மை அதுதான், நீங்க உயிரோடு இருக்கும்போது கொடுத்த உடலுக்கு வந்து மரியாதை கிடையாது, அந்த உணர்வுக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கீங்க. ஆனா தெரியாம நீங்க அந்த உடலுக்கு நினைச்சு அவர்கிட்ட பழகிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த உடல் போன பிறகு நீங்க கண்டுக்காம விட்டீங்க பாத்தீங்களா, அந்த பயனற்ற உடல் அப்புறம் தெரிஞ்சு போச்சு, அவர் போயிட்டாரு, இந்த உடம்பு வேஸ்ட் தான், இனிமேல் தூக்கி போட வேண்டியதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் உடலை பிடிக்காதேங்குது, இந்த உடல் பற்ற விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஸ்லோகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உபாதான காரணம் அப்படின்னா, இப்ப ஒரு மண்ணுக்கு வந்து குடம், தங்கத்துக்கு வந்து ஆபரணங்கள், நூலுக்கு வந்து துணி. இப்ப இந்த உபமானங்கள்லாம் நம்ம ஏற்கனவே எதுல பார்த்துட்டோம், அத்வைத வேதாந்த பாடங்கள்ல பார்த்தோம், நிறைய உபநிடதங்கள் வகுப்புகள்ல பார்த்தோம். அப்ப இதை பத்தி நான் ரொம்ப பெருசா விளக்க வேண்டியதில்லை. உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் நம்ம ஏற்கனவே தெளிவா பேசியிருக்கிறோம். இதன் நிமித்தம் இது உருவாகுது, அந்த நிமித்த காரணமா எது இருக்கு. அப்ப இங்க வந்து இதை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தையும் சொன்னேன், எப்படின்னா பானை செய்யணும்னா மண்ணு அதுக்கு உபாதான காரணமா இருக்கு, ஆனா அந்த மண்ணை வச்சு பானை செய்யறதுக்கு ஒரு நிமித்தம் காரணம் வேணும். அது யாரு, ஒரு குயமன் வரணும், இல்ல தானா மண்ணு வந்து பானையா மாறாது. அப்ப அது மாதிரி இங்க வந்து படைப்புல இந்த படைப்பாளி வெளியே தனியா இருந்து உருவாக்குறானான்னு கேட்க கூடாது. அப்ப அது என்னங்க வழி அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சுபநிடத உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன உதாரணம்னா, அந்த சிலந்தி பூச்சி உதாரணம். ஒரு சிலந்தி பூச்சி வந்து எப்படி தன்னுடைய உமிழ் நீரை கொண்டு தானே வலை பின்னுதோ, அது மாதிரி இங்க சுய அறிவு தன்னிடத்திலேயே இந்த உலகத்தை வச்சிருக்கு. நீங்க ஏதோ அதுக்கு வேற உலகம் இருக்குங்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. ரிபுகீதை அதைதான் முடிவு பண்ணும். ரிபுகீதை வந்து தெளிவா சொல்லும். அதாவது நம்ம வந்து வேறையா ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் இத்தனை கேள்விகள், இத்தனை தேடுதல்கள். ஆனா அந்த சாதாரண அற்ப பூச்சி, ஒரு சிலந்தி பூச்சியே வந்து தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு வலையை பின்னி அந்த வலைக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தனக்கு வேணாங்கும் போது அந்த வலையை இழுத்துக்கிட்டு தனக்குள்ளேயே வச்சுக்குதோ, அதே மாதிரி இந்த தூய அறிவு தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. தனக்கு வேண்டாங்கும் போது இந்த உலகத்தை தனக்குள்ளேயே இழுத்துக்கும். அப்ப படைப்பு, அனுபவம், அந்த உள்ள லயம் ஆகிறது, அழிவு, இந்த மூணும் அந்த ஒரே சுய அறிவில் தான் நடக்குது. ஆனா அந்த சுயறிவு மாத்திரம்தான் இருக்குது, அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது அந்த சிலந்தி பூச்சி உபமானத்தை நம்ம ஏற்கனவே உபநிடத வகுப்படும் போது சொன்னோம். இப்பவும் அதே தான் சொல்றோம். இந்த ஸ்லோகமும் அதை தான் முன்னிறுத்துது. ஏன்னா இந்த நூலில் வச்சு துணி உபமானம், இந்த பானையை வச்சு மண் உபமானம், இதெல்லாம் பல முறை கொடுத்தாச்சு. அப்ப திருப்பி திருப்பி நம்ம அதையே கொடுக்க வேண்டியதில்லை. டெப்த் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிய வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ நேரம் கருதி நம்ம வகுப்பு இன்றைக்கு 165வது ஸ்லோகத்தோடு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நாளைய வகுப்பில் 166 பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.